நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்ப, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவரணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்த நேரம் யவே. ஓம் கிரியா பபாஜி, ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கம் ஆக அமையும். அந்த பாணியில் இன்று ஒரு கேள்வியும் அந்த குடும்பத்தினர் கோடிட்டு அனுப்பிய வாய்ஸ் ஆஃப் பாபாஜி சில பகுதிகளையும் காண இருக்கின்றோம். முதலாவது கேள்வியை எடுப்போம். ஒரு அன்பருடைய கேள்வி. ஐயா, இவ்வளவு நாளும் நான் இவற்றை கேட்க பயந்து கேட்கவில்லை, தெரிந்தது போல் பாசாங்கு செய்தேன், ஆனால் எனக்கு புரிதல் இல்லை, அந்த புரிதலை இன்று நாடுகின்றேன். என்னுடைய ஆணவத்தை குறைத்து என்று சொல்லலாம், மற்றவர்கள் முன் நான் தெரிந்தது போல் இருந்தாலும் சத்சங்கத்தில் எனக்கு புரியவில்லை. அவருடைய கேள்வி. இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றார், மூன்று நிலைகளில் என்று சொல்லி தந்திருக்கின்றீர்கள். நான் எல்லா சத்சங்கத்தையும் கேட்கின்றேன், அதற்குரிய ஓமானங்களும் சொல்லி தந்திருக்கின்றீர்கள் வெகு ஆரம்பத்தில். ஆனால் இன்னும் அந்த புரிதல், அது என்ன மாதிரி நான் உணரலாம் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இருக்கிறார் என்பது உண்மை என்பது புரிகின்றது. ஆகவே இதை மீண்டும் ஒரு முறை விளங்கப்படுத்த முடியுமா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. நிச்சயமாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து தானே, அதை வைத்து நாங்கள் இதை பார்த்து விடுவோம். முதலாவதாக இவற்றிற்கு ஓமானம் சொல்லி பார்த்தால் ஓரளவு புரிந்துவிடும். ஓமானத்தில் இருந்து தொடங்குவார் எங்களுடைய பேராசிரியர் எப்பவும். ஒன்றாய் வேறாய் உடனாய், இதற்கு குடும்பத்திலேயே தாயை உதாரணமாக எடுத்து தொடங்குவார் பேராசிரியர். அதாவது ஒரு தாயையும் பிள்ளையையும் வைத்து இந்த ஒன்றாய் என்றால் என்ன, வேறாய் என்றால் என்ன, உடனாய் என்றால் என்ன என்றதுக்குரிய விளக்கத்தை கொடுப்பார். அதையே தந்து விடுகின்றேன், அறியேன் ஒன்றும் அறியேன். ஒன்றாய்க்குரிய விளக்கம். ஒரு நாள் காலையில் தன்னுடைய பிள்ளை பாடசாலைக்கு கிளம்பி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றது. பஸ் வந்து விட்டது, பாடசாலைக்கு செல்வதற்கு ஓடுகின்றது. தனது வீட்டுக்கு முன்னால் பஸ் எடுப்பதற்கு தடக்கப்பட்டு விழுந்து விடுகின்றது. விழுந்தவுடன் பிள்ளைக்கு ரத்தம் வருகின்றது காலில். தாய் ஓடி அருகின்றது, விழுந்து விட்டதே பிள்ளை என்று. உடனடியாக இரத்தத்தை கண்டவுடன் தன்னுடைய சீலையை கிழித்து அந்த இரத்தத்திற்கு கட்டு போடுகின்றாள் தாய். பஸ் வண்டி வழியால் நிற்கின்றது. நீ பாடசாலை போயிட்டு வா, நாம் வந்தவுடன் மீதியை பார்க்கலாம் என்று சொல்லி அந்த தாய் பிள்ளையை அனுப்புகின்றது. நீ என்னுடைய கண்ணு செல்லம் என்று கொஞ்சி. பிள்ளை போய்விட்டது. பாடசாலை முடிந்து வருகின்றது. ஆகவே இந்த கட்டு போட்டு அனுப்பியது ஒன்றாய் இருந்திருக்கின்றாள் தாய். ஏனென்றால் அவள் ஒன்றாக இருக்கும் நிலையில் பிள்ளையுடன் இருப்பதால் தான் அந்த பாசத்தால் அந்த கட்டு என்று பேராசிரியர் சொல்லுவார். அதே பிள்ளை பாடசாலையிலிருந்து வந்தவுடன் வழமை போலவே மதிய பின்னேரம் வந்தவுடன் தன்னுடைய ஹோம்ஒர்க் செய்கின்றது வீட்டு. ஆனால் அதுக்கு அன்று செய்வதற்கு தனியாக செய்வதற்கு விருப்பமில்லை, விளையாடப் போக வேண்டும் என்றாவா அது தாயிடம் சொல்லுகின்றதாம். ஏனென்றால் காலையில் தாய் கொஞ்சி விட்டது அதற்கு ஞாபகம் உண்டு. நீ என்னுடைய செல்லம் கண்ணு ஒன்றாயிருக்கிறாய் என்று தாயிடம் சொல்கின்றதாம். அம்மா எனக்கு மெத்தில் ஹோம்ஒர்க் தந்தார்கள் பாடசாலையில், நீ போட்டு வை, நான் விளையாடி விட்டு வருகின்றேன் என்று. அதற்கு தாய் சொல்கின்றாளாம், இல்லை கண்ணா, அது முடியாது. நீ நான் உன்னுடன் இருந்து இதற்கு கணக்கு போட்டு காட்டுகின்றேன். நீதான் போட வேண்டும். அப்படி போட்டால்தான் நீ எல்லாவற்றையும் அறிய முடியும் என்று சொன்னாவாம் தாய். அதற்கு பிள்ளை கேட்டுதான், காலையில்தானே சொன்னாய் நானும் நீயும் ஒன்று. உனக்கு எங்களுடைய அப்பா வேண்டித்தந்த சாரி என்றும் பார்க்காமல் அதை கிழித்து என்னுடைய புண்ணுக்கு கட்டு போட்டு கொஞ்சி விட்டாயே. இப்போது மாத்திரம் ஏன் நீ அதை பிரித்து காட்டுகின்றாய்? என்னை முன்னையும் கணக்கை போட்டு வைக்க வேண்டியதுதானே, நான் பாடசாலைக்கு எடுத்துச் செல்வேன் என்று பிள்ளை சொல்லுகின்றதாம். அப்போ அவர் சொல்கின்றாளாம், இல்லை, அது நீ செய்ய வேண்டிய விஷயம், நான் செய்ய முடியாது, நான் உன்னுடன் இருக்கின்றேன், உன்னை வைத்து அதை செய்விக்கின்றேன் என்று குழந்தையை மடியில் தூக்கி வைத்து கணக்கு போட்டு முடிக்கிறாளாம். இதுதான் தாய் குழந்தையுடன் வேறாய் நிற்பதற்குரிய உபமானம். அன்று பின்னேரம் அவள் விளையாடி விட்டு வந்து கேட்கின்றாளாம் தாயை, பிள்ளை எனக்கு சைக்கிள் ஓட கற்றுக்கூடம்மா, சொல்லி கொண்டிருப்பாய் கற்றுத்தரவில்லையே என்றவுடன் தாய் ஓகே வா கற்றுக்கொள்வோம் என்று வழியா சின்ன சைக்கிளையும் தூக்கி கொண்டு அவளை ஓட விட்டு அவளுடைய சீட்டுக்கு பின்னால் சைக்கிளை பிடித்து கொண்டு அவளை ஓட பழக்குகின்றாளாம். அப்போ பிள்ளை கேட்கின்றதாம் ஒவ்வொரு கணமும், அம்மா நீ என்னை பிடித்திருக்கிறாயா, பிடித்திருக்கிறாயா, பிடித்திருக்கிறாயா என்று பயத்தில் விழுந்து விடுவேன் என்று. அவளும் பிடித்திருக்கின்றேன், பிடித்திருக்கின்றேன் என்று ஒரு சிறிய தூரம் போனதும் கையை விட்டு விட்டு பிள்ளையுடன் ஓடுகின்றாள். ஆனால் பிடிக்கவில்லை. பிள்ளை கேட்கும் போதெல்லாம் பிடித்திருக்கின்றேன், பிடித்திருக்கின்றேன் என்று சொல்கின்றாளாம். இதுதான் அந்த பிள்ளைக்கு அந்த சைக்கிளை அவள் கற்றுக் கொடுக்கின்றாள். அந்த பிள்ளையுடன் இருந்து இந்த மூன்று நிலைகளையும் கடவுள் எங்கள் ஆன்மாக்கள் உயிர்களுடன் இருக்கும் நிலையை பேராசிரியர் இந்த உபமானம் மூலம் விளங்கப்படுத்துவார். இது ஒரு உலகியல் உபமானம். ஓரளவு உங்களுக்கு புரிந்திருக்கலாம் அது என்ன, ஒன்றாய் வேறாய் உடனாய் கடவுள் இருப்பது. இதை இனி முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ஆன்மீகத்தில் வந்து பார்ப்போம் பேராசிரியர் சொன்ன உபமானத்தை. முதலாவதாக ஒன்றாய் இருப்பதற்குரிய உதாரணம் ஆன்மீக சித்தாந்தத்தை வைத்து பார்த்தால், ஆன்மீகம் அல்ல சித்தாந்தத்தை வைத்து பார்த்தால் உடலும் உயிரும் என்பது உபமானம் காட்டப்படும். இந்த உடலுக்குள் உயிர் இருக்கின்றது, இந்த உயிர்தான் இந்த உடலை இயக்குகின்றது. அது எங்களுக்கு ஓரளவு புரிகின்றது, எங்களுடைய ஆன்மா இயக்குகின்றது என்று. அதுதான் ஒன்றாய் செயல்படுவதற்குரிய சித்தாந்த உதாரணம். அதாவது உயிர் தான் இந்த உடலை இயக்குகின்றது என்று. அதற்கு மேலாக பார்த்தோம் என்றால் அந்த உயிரை இயக்குவது எதென்று பார்த்தால் அது இறைவன் உயிரை இயக்குகின்றான். இதை நாங்கள் இருப்பு என்று சொல்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில் என்று பேராசிரியர் சொல்லுவார். ஆகவே அந்த ஒன்றாய் இருப்பது என்று சொல்வது என்னென்றால், இருப்பது என்று அங்கே குறிப்பு தரப்படுகின்றது. எங்களுடைய இருப்பை நாங்கள் உணரும் நிலைதான் இறைவன் எங்களுடன் ஒன்றாயிருத்தல். அதாவது இந்த உடலை இயக்குவது உயிர், எங்களுடைய உயிர் ஆன்மா. எங்களுடைய ஆன்மாவை இயக்குவது இறைவன், அது அதுக்கு அடுத்த நிலை. ஆகவே இந்த இருப்புக்களை அறிவதுதான் முதலாவது ஒன்றாயிருத்தல் என்பது பேராசிரியருடைய சித்தாந்த உதாரணம். இனி ஒன்றாயிருந்தால் அடுத்தது உடனாய். பிள்ளைக்கு தாய் பாடம் சொல்லிக் கொடுக்கின்றாள். அதே போல பிள்ளைக்கு தாய் பாடம் சொல்லிக் கொடுக்கின்றாள். அதாவது இறைவன் எங்களுக்கு இந்த இருப்பை உணர்த்த வேண்டும். இந்த இருப்பை உணர்த்தி விட்டான், இப்போ எங்களுக்கு அந்த அறிவை தர வேண்டும். அந்த அறிவை தருவதற்கு இறைவன் வேறாய் இருந்துதான் அந்த அறிவை எங்களுக்கு புகட்ட முடியுமே தவிர எங்களுடன் ஒன்றாய் இருந்து புகட்ட முடியாது. புகட்டினால் என்ன நடக்கும்? ஒரு உபமானம் உதாரணமா பாருங்கள். நாங்கள் சொல்லுவோம் இறைவனிடம், ஐயா என்னுடன் தானே இருக்கிறீர், நீர் கணக்க போடும், நான் விளையாடிவிட்டு வருகின்றேன். அது அல்ல, இறைவன் எங்களுக்கு அந்த அறிவை ஊட்ட வேண்டும் என்றால் அவன் எங்களிடம் இருந்து விலத்தி இருக்க வேண்டும், வேறாய் இருக்க வேண்டும். இருந்து அது குருவாகவா அல்லது ஆசிரியராகவா எந்த முறையிலுமே அதை எங்களை அறிவை பெறவிட வேண்டும். அது இரண்டாவது நிலை, வேறாய். உடனாய் இருக்கின்றானேன், அவன் காட்டிய அறிவை நாங்கள் காண செய்ய வேண்டும். அதற்காக அவன் உடனாய் இருக்கிறான், ஆனால் அதை நாங்கள் உணரமாட்டோம். ஏன்? நான் எனது வந்துவிடும். அறிவு பெற்றவுடன் அங்குதான் நாங்கள் சறுக்குகின்றோம். நான் எனது என்ற ஆணவம் வந்துவிடும். இருக்கிற ஆணவன் தான் தலை தூக்கி நிற்க பார்க்கும். அந்த நேரம் சிறிது நேரம் கடவுளை மறந்து விடுவோம். அவன் எங்களுடன் உடனாய் இருக்கிறதை நாங்கள் அறிய முடியாது. அதற்கு நல்லொரு உபமானம் சொல்லுவார், கண்ணொளியும் சூரிய ஒளியும் என்று. அதாவது நாங்கள் ஒரு பொருளை கண்ணால் பார்க்கின்றோம். நான் தான் பார்க்கின்றேன், எனது கண் தான் என்று பார்க்கின்றோம். அதை விட மேலே ஒரு கணம் சிந்திப்பது குறைவு. இதை எவ்வாறு சிந்திக்கலாம்? ஒரு பொருளை பார்க்கின்றீர்கள், மாலை நேரம் கண்ணுக்கு தெரிகின்றது, ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், இருள் கவ்வுகின்றது, சூரியன் மறைகின்றது, அந்த பொருள் உங்களுக்கு தெரியவில்லை. அப்போதாவது நாங்கள் சிந்திக்க வேண்டும், என்னடா கடைசி 15 நிமிடமாக சூரியன் இருக்கும் போது இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தனே, இப்போ ஒன்றுமே தெரியவில்லையே, இருளாய் இருக்கே, அப்ப இங்கு என்ன நடக்கின்றது என்னுடைய உடலில்? அதாவது கண்ணொளி, நான் 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 என்னுடைய கண்ணிலிருந்து பார்த்த எனக்கு அப்போது புரிய வேண்டும், இந்த சூரிய ஒளி இருந்தால்தான் என்னுடைய கண்ணொளி செயல்பட முடியுமே தவிர புற ஒளி இல்லாமல் கண்ணொளி செயல்பட முடியாது, காண முடியாது. அது எதாகவும் இருக்கலாம் அந்த ஒளி, ஆனால் சூரிய ஒளியை வைத்துவமானன் சொல்லுவார். ஏனென்றால் அந்த சூரிய ஒளி தான் இறைவன். ஆகவே இறைவன் எங்களுடன் இருந்து சேர்ந்து எங்களுடன் சேர்ந்து அந்த பொருளை காணலாமே, நாங்கள் காணலாமே தவிர இறைவன் இல்லாமல் காண முடியாது என்பது அந்த உபமானம். அதுதான் அவன் எங்களுடன் உடனாயிருந்து நாங்கள் அதை அனுபவிப்பது. இதற்கு இன்னொரு இடத்தில் இன்னொரு விளக்கமும் தருவார், காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் என்று. வேறாயிருப்பதற்கும் உடனாயிருப்பதற்கும், வேறாயிருப்பது வெளியிலிருந்து அவன் ஆன்மாவுக்கு காட்டுகின்றான் எல்லாவற்றையும். ஆன்மா அந்த அறிவை பெறுகின்றது, அந்த அனுபவிக்கின்றது. அதன் பின் உடனாயிருந்து ஆன்மாவுடன் சேர்ந்து அதை காணுகின்றான். அதுதான் இந்த கண்ணொளி. இதுதான் பேராசிரியர் தரும் விளக்கம். இதை துவக்கத்தில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் பார்த்திருக்கின்றோம். அந்த நேரம் உங்களுடைய அறிவுத்திறன் வளர்ந்திருப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை. இப்போது இந்த கேள்வி எழுந்ததில் தப்பும் இல்லை. ஆகவே ஒன்றாய் வேறாய் உடனாய் இறைவன் இருப்பதை நாங்கள் உணர வேண்டும். நன்றி இந்த கேள்விக்கு என்பரே. இது அந்த அன்பர் கேட்ட கேள்வி. இனி வாசிப்புக்கு வருவோம். அவர்கள் கோடிட்டு அனுப்பியது, ஆத்ம சரணாகதியே உங்கள் விருப்பத்தை ஆத்ம சரணாகதியே உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும், என் விருப்பமும் மகிழ்ச்சியும் குருவே என்பதுதான் அந்த சொல்லிற்கு பொருள் என்று மார்க்பண்ணி இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு முன்னால் இருக்கும் சில விடயங்களை விட்டு விட்டார்கள். அதை வாசிக்கின்றேன், அல்லாட்டி இந்த பொருள் இந்த சொல்லுக்கு விளக்கம் சொல்லி சரியாக புரியாது உங்களுக்கு. சிறிய வலிமையற்ற பிராணியாம் மனிதனே, உன் ஆற்றல் வாழ்நாள் வலிமையளவு என்ன என்ன என்று கூறு. அர்ஜுனனின் வலிமை உனக்கு உண்டா? விசுவாமித்திரனின் தவம் உனக்குண்டா? திருசங்குவிற்கு புது சொர்க்கத்தையே படைத்த விசுவாமித்திரன் கூட மேனகையிடம் தோற்றுப்போய் வெட்கத்தால் தலைகுனிய வேண்டியிருந்தது. அதற்கு பின்தான் இந்த சொல்லு வருகின்றது. ஆத்ம சரணாகதியே, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதே என் விருப்பமும் மகிழ்ச்சியும் குருவே என்பதுதான் இந்த சொல்லிற்கு பொருள். அதாவது ஆத்ம சரணாகதிக்கு. இங்கு முதல் மூன்று விடயங்கள் கொடுக்கின்றார் பாபாஜி. ஒன்று காமத்தை பற்றியது. நீ காமத்தை வென்று விட்டாயா? இரண்டாவது அர்ஜுனனின் உடல் வலிமை, அதாவது உன்னுடைய தூள உடலை பற்றி அறிந்தாயா? இந்த 36 தத்துவங்களை வைத்து உன்னை பற்றி நீ அறிந்தாயா? அதை வென்றாயா? அடுத்த கேள்வி கேட்கின்றார் பாபாஜி. அதுக்கு அடுத்ததாக சொல்கின்றார், திருசங்குவிற்கு புது சொர்க்கத்தையே படைத்த விசுவாமித்திரனை கொண்டு வந்து மேனகையிடம் தோற்று போனார் என்பது காமத்தை வைத்து சொல்கின்றார். ஆகவே இங்கு பாபாஜி குறிப்பிடுவது, உன்னுடைய தூள உடலை நீ வெல்ல வேண்டும். அதை வெல்லுவதற்கு சைவ சித்தாந்தத்து புதைந்திருக்கின்றது இந்த உபமானம். அதை வெல்லுவதற்கு உன்னுடைய சூட்சும உடலை நீ வெல்ல வேண்டும். அதுதான் கிரியா யோகம், அதுதான் சைவ சித்தாந்தம். ஆகவே சூட்சும உடலை வென்றால்தான் இறுதியாக தூள உடலை வெல்லலாம் என்பதை பாபாஜி நிரூபித்து காட்டினார் அவருடைய சொரூப சமாதி மூலம். அதுதான் அங்கு சொல்லப்படுகின்றது. அதற்குள் காமத்தை சேர்த்திருக்கின்றார் விசுவாமித்திரர் மேனகையை வைத்து பாபாஜி. ஆகவே இவை எல்லாவற்றிற்கும் வெல்ல முடியாத ஒரு பெரிய தடை எப்பவும் உண்டு, காமம். அதை வென்றாயா? அதை, இந்த மூன்றையும் செய்வாயானால் உனக்கு சரணாகதி நிச்சயம் என்பது அந்த சொல்லின் பொருளாக நாங்கள் சைவ சித்தாந்தத்தையும் கிரியா யோகத்தையும் வைத்து எடுத்துக்கொள்வோம். மிகவும் முக்கியம், அற்புதம். இதெல்லாம் சாதாரணமாக விளங்காது. விசுவாமித்திரர் மேனகையை பற்றி படித்திருப்போம் பள்ளிக்கூடத்தில். அது மாத்திரம் விளங்கி இருக்கும், ஏன் விளங்கி இருக்கும்? அது காமம், மற்றவை ஒன்றுமே புரியாது. அதுதான் ஆன்மாவின் நிலை. அடுத்த வசனம் போட்டிருக்கின்றார்கள், பார்வையை முற்றிலும் மாற்று, எல்லா கலைகளையும் ஒன்றே என்று உணர். ஒன்றே என்று உணர். கலை என்பது அழகின் வெளிப்பாடு, ரசத்தின் படைப்பு. எல்லா கலைகளையுமே ரகசிய ஆழமான ஒன்று இணைக்கின்றது. இதை புரிந்து கொண்டால் ஓர் கலையிலிருந்து இன்னொரு கலைக்கு மாறலாம். ஞானி அல்லது யோகியை விட தெளிவான நோக்கு யாரிடத்தில் உள்ளது? கேள்விக்குறி. அவன் தெய்வீகத்தோடு ஐக்கியமானவன் மட்டுமன்று, இந்த உலகம் முழுவதையுமே ஆர்வத்தோடு பார்த்து தன்னைத்தானே சுற்றியுள்ளவற்றை தன்னை சுற்றியுள்ளவற்றை இயற்கையின் அகவிதிகளுக்கு தக்கபடி உருவாக்க முயல்கின்றான். இதை வாசித்தவுடன் இது நேர்கருத்து புரிகின்றது. அதாவது கலையை பற்றி பாபாஜி கொடுக்கின்றார். பல கலைகள் உண்டு எங்களுடைய கலாச்சாரத்தில். அந்த கலைகள் எல்லாம் நாங்கள் செய்கின்றோம், அதை பின்தொடர்கின்றோம். அது ஓவியமாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், எந்த கலையாகவும் இருக்கலாம். இவற்றிற்கெல்லாம் எங்களுக்கு அதில் ஒரு விருப்பு தேவை, ஒரு அன்பு தேவை. அன்பென்றால் விருப்பு, இச்சை தேவை. நாங்கள் இந்த கலையை படித்தே ஆக வேண்டும் என்று, இது உலகியல் விளக்கம். அதை படித்தோம் என்றால் அந்த நாங்கள் சித்தி பெறலாம், அது சித்திரமாகவும் இருக்கலாம். அந்த கலையை கொன்றே அழகுடன் ஒப்பிடுகின்றார் பாபாஜி. அழகுக்கு பேர் அன்பு, அன்புக்கு பேர் அழகு. இன்னொரு பேர் அழகுக்கு பாபாஜி கொடுப்பது உண்மை. இது எல்லாம் உலக விளக்கம். ஆனால் இதை சிறிது சிந்திக்கின்றேன் சைவ சித்தாந்த கோட்பாட்டுடன். அங்கு கலைகள் எங்கு பேசப்படுகின்றது? 5 கலைகள் உண்டு சைவ சித்தாந்தத்தில். அந்த கலைகள் துவக்கத்திலிருந்து பார்ப்போமாக இருந்தால், கீழிருந்து மேலாக, நிவர்த்திக்கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. இவையெல்லாம் என்ன? இறைவன் இந்த இயக்கத்தை இருந்து தான் நடத்துவதற்காக சக்தியை உருவாக்கும் கலைகளாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. அதை படித்து விட்டோம். இந்த கலைகள் எல்லாம் ஒரு 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 இயக்கத்தின் கீழ் இயங்குகின்றது. இந்த ஐந்து கலைகளும் அந்த இயக்கம்தான் பரம்பொருள். ஆனால் இந்த கலைகளை பற்றுக்கோடாக வைத்துத்தான் மற்றைய விடயங்களை எல்லாம் அந்த சக்தி செய்கின்றாள். ஐந்தொழிலுக்கு ஐந்தொழிலுக்குரிய விடயங்கள் எல்லாவற்றையும் சக்தி செய்கின்றாள் இறைவனின் கண்காணிப்பில். அதை நாங்கள் பற்றுக்கோடு என்று படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே இந்த கலைகளை இணைப்பதெல்லாம் பற்றுக்கோடாக வைத்து சக்தியை இணைத்து அதை செய்ய பண்ணினாலும் அதுக்கு நிலைக்களமாக ஆதாரமாக இருப்பவன் பரம்பொருள் என்று பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார் சைவ சித்தாந்தத்தில். அதை இந்த வசனத்தில் ஒரு இடத்தில் கொண்டு புகுத்துகின்றேன் இப்போது. அது எங்கு? வாசித்த வசனத்தையே கொண்டு வருகின்றேன். ஞானி அல்லது யோகியை விட தெளிவான நோக்கு யாரிடத்தில் உள்ளது? அவன் தெய்வீகத்தோடு முக்கியமானவன் மட்டுமன்று இந்த உலகம் முழுவதையும் ஆர்வத்தோடு பார்த்து தன்னை சுற்றியுள்ள இயற்கையின் அகவிதிகளுக்கு தக்கபடி உருவாக்க முயல்கின்றான். இது ஆன்மாவாகிய நாங்கள் செய்யும் விடயம். இன்னொரு விடத்தில் இந்த விடயம் வருகின்றது. எல்லா கலைகளையும் இரகசிய ஆழமான ஒன்று இணைக்கின்றது. இதை புரிந்து கொண்டால் ஓர் கலையிலிருந்து இன்னொரு கலைக்கு மாறலாம். அங்குதான் எனக்கு சைவ சித்தாந்தம் தட்டியது. ஓர் கலையிலிருந்து இன்னொரு கலைக்கு மாறுவது என்று கொடுத்திருக்கின்றார் பாபாஜி உலகியல் சொல்லாக. அதைவிட இவற்றையெல்லாம் அருமையாக கொடுத்திருக்கின்றார். எல்லா கலைகளையும் இரகசியமான ஆழமான ஒன்று இணைக்கின்றது. அந்த இரகசியம் யார்? பரம்பொருள். அதான் ஆதாரம். ஆகவே கலை என்பதை நாங்கள் இங்கு கலையாக பார்க்கலாம் உலகியலில். அவ்வளவுதான் புரியும் சைவ சித்தாந்தம் தெரியாவிட்டால். சைவ சித்தாந்தம் படித்த பின் அடிப்படை கருத்து இந்த கலை என்பது அது மாத்திரமல்ல, சித்தாந்த முறையில் நோக்க வேண்டும். ஆகவே இந்த கலைகள் எல்லாம் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கின்றன இறைவனால். ஐந்து கலைகள், ஐந்து கலைகளையும் இயக்குபவள் சக்தி, அதற்கு ஆதாரமாக கீழே இருந்து அதை இயக்கி விப்பவன் இறைவன். அதுதான் இரகசியமான ஒரு விடயம் என்று பாபாஜி சொல்கின்றார். அந்த இரகசியங்கள் புரிகின்றது ஏனென்றால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து தெரிந்தபடியால் தான். அல்லது நாங்கள் அது உலகியலில் இருக்கும் கலைகளை வைத்தே அதை அறிந்து விட்டு சென்று விடுவோம். ஆகவே பாபாஜி இதை இங்கு கொடுக்கின்றார். அடுத்து சொல்கின்றார், இன்னும் ரெண்டு வசனங்கள் கூறி இருக்கின்றார்கள். எல்லா பொருள்களுமே ஆற்றல், விதி, குணம் ஆகியவற்றின் வழிபாடு என்கின்றது. அது நிச்சயமாக பொருள் உலகத்தில் அதை பார்த்திருக்கின்றோம். எல்லா பொருள்களுக்கும் அது உண்டு. பொருள்கள் எல்லாம் குணத்தால் ஆனது என்பதை படித்திருக்கின்றோம். அதற்குள் எங்களுடைய மூன்று முப்பொருள்களுமே அடக்கம். உலகப் பொருட்கள் மாத்திரமல்ல, இறைவனுக்கும் குணம் உண்டு, ஆன்மாவுக்கும் குணம் உண்டு, ஆணவத்துக்கும் குணம் உண்டு. அது மாத்திரமல்ல, அதனால் படைக்கப்பட்ட மாயையால் படைக்கப்பட்ட எல்லா பொருள்களுக்கும் குணம் உண்டு என்று படித்திருக்கோம். அதை பாபாஜி ஒரு சொல்லி சொல்கின்றார். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து தெரியாவிட்டால் அது வெளிவராது. இன்னொரு வசனம், பொருளே அழகு என்கின்றது நடப்பியல், பொருளை விட அழகு உயர்ந்தது என்கின்றது கருத்தியல். இது உலகத்து உடையத்தை சொல்லப்படுகின்றது. அதாவது பொருளும் இந்த அழகும் எவ்வாறு பொருந்துகின்றன, அதை நாங்கள் சைவ சித்தாந்த முறையில் இப்போது பார்த்தோம். அதே போல் உலகியல் முறைகளையும் பார்க்கலாம். எந்த பொருளை எடுத்தாலும் அதை நாங்கள் அழகாக பார்க்கலாம், அழகாக தீட்டலாம், அழகாக அதை பின்பற்றலாம். ஆனால் நாங்கள் உண்மையாக பின்பற்ற வேண்டியது கிரியா யோகத்தில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை சொல்லி தரப்பட்ட கலைகளும் அதை பற்றுக்கோடாக நடக்கும் எல்லா தொழில்களும் எங்களுடைய உடலில் அதற்கு ஆதாரமாக விளங்கும் பரம்பொருளையே என்பது இதனுடைய கருத்து. ஆகவே பாபாஜி எவ்வளவு அழகாக இவற்றை எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். இறுதியான கருத்து இன்னொரு பக்கத்தில் கொடுக்கின்றார், அழகே உண்மை, உண்மையே அழகு. அதனுடைய கருத்து என்ன? எங்களுடைய ஆன்மா அழகை அவர் வர்ணிக்கின்றார். எங்களுடைய ஆன்மா அழகாக இருக்க வேண்டுமென்றால் நாங்கள் உண்மை வாழ்க்கை வாழ வேண்டும், எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும், அப்போதுதான் ஆன்மா அழகு பெறும். இதை ஜோகியார் அவர்கள் வெளிநாட்டில் நடந்த ஒரு சத்சங்கத்தில் கூறினார், பெண்களை பார்த்து கூறினார், எல்லா பெண்களும் நீங்கள் அழகாக அமர்ந்திருக்கின்றீர்கள், ஒன்றை மாத்திரம் உணர்ந்து கொள்ளுங்கள், நான் சொல்வதை இன்று இரவு நீங்கள் பரிசோதியுங்கள். உதில் பல பெண்களும் உங்களுடைய உதட்டுக்கு சிவப்பு பூசி அழகாக என் முன் வீற்றிருக்கின்றீர்கள். இதெல்லாம் நிலைத்து நிற்கும் பூச்சி அல்ல, இது உங்களை அழகுபடுத்தி இருக்கின்றீர்கள், எங்களை கவர்கின்றீர்கள் அழகாக என் முன் இருந்து. ஆனால் உதில் நாங்கள் அகப்பட மாட்டோம். ஏன், நீங்கள் இரவு சென்று சாப்பிட்டு விட்டு தூங்குங்கள், காலை போய் கண்ணாடி முன்னால் நின்று உங்களோட முகத்தை கழுவுங்கள், இந்த சிவப்பெல்லாம் வழியும் உங்களுடைய உடலில், உங்களை பார்க்க பே பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கே. அப்போதாவது உணருங்கள் இந்த சிவப்பு பூச்சு நிலையற்றது. இதே சிவப்பை உமாதேவியார் வைத்திருக்கின்றார் தன்னுடைய உதட்டில். அவர் முகம் கழுவினாலும் அந்த சிவப்பு அழியாது. ஏன், அந்த சிவப்பு அவருக்கு ஏற்பட்டது பிராண சக்தியால் என்கின்றார் ஜோகியார். பிராணசக்தி, 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 எல்லாம் இந்த உலகத்தில் எல்லாமே பிராணசக்தி என்பார் உடனடியாக பாபாஜியின் கூற்று. ஆகவே சொல்லப்படும் கருத்து என்ன? யோகியார் அங்கு சொல்லுவார், எல்லோரும் எதை செய்யாவிட்டாலும், பூச்சி பூசாவிட்டாலும் பிராணயாமத்தை ஒழுங்காக செய்யுங்கள், பெண்களே உங்களுடைய உதடுகள் சிவப்பாக மலரும் என்பார் உமாதேவியாரைப் போல. இங்கும் அழகு பேசப்படுகின்றது, அது ஞாபகத்திற்கு வந்தது. ஆகவே எங்களுடைய சாதனை மூலம் எங்களை நாங்கள் அழகுபடுத்தலாம். அதற்கு தேவை உண்மை வாழ்க்கை, உண்மையான சாதனை என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். இறைவனையா கார்த்திகேயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவா. இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் வழமை போல கேள்வி பதில்களுக்குரியதாக அமைந்தது. அதில் இன்றைய எடுத்து வந்த கருத்துக்களை சுருக்கமாக மூன்று முறை முயற்சி செய்தால் மனத்தில் கொஞ்சம் ஆழமாக பதியும் என்ற நம்பிக்கையுடன், இன்று இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்ற என்பது பற்றிய விளக்கத்தை தாய் பிள்ளைகளுக்கு உதாரணம் மூலம் விளக்கப்பட்டது. அதில் ஒன்றாய் உடலும் உயிரும் இருக்கின்ற சித்தாந்த விளக்கங்களும், அடுத்து இருப்புக்களை அறிதல் ஒன்றாய் என்றும், இறைவன் எங்களுக்கு இருப்புக்களை விளக்க வேண்டும், அதற்கு இறைவன் வேறாய் இருந்துதான் செய்ய வேண்டும் என்ற கருத்தும் உள்வாங்கினோம். அடுத்து கண் ஒளி சூரிய ஒளி உதாரணமாக கொண்டு விளக்கப்பட்டது. சூரிய ஒளி தான் இறைவன், எனவே இறைவன் இல்லாமல் முடியாது என்பது மிகவும் தெளிவாக விளக்கப்பட்டது உள்வாங்கினோம். அடுத்து வாசிப்பை பற்றியதில் முக்கியமாக ஆத்ம ஸ்மரணா பற்றிய விளக்கம் தரப்பட்டது. அதற்கும் உதாரணங்கள் கொண்டு விளக்கப்பட்டது. முதலில் காமம், அரிச்சுனனின் உடலின் வலிமை, திருசங்கு போன்ற கருத்துக்கள் மூலம் விளக்கப்பட்டது. மேலும் சூட்சும உடலை வெல்ல வேண்டும் என்றும், அடுத்ததாக பார்வை முற்றிலும் மாற்றும் என்ற கருத்துக்களையும் உள்வாங்கினோம். கலைகள் பற்றிய விளக்கம். ஹலோ,
சொல்லுங்க.
கலைகள் பற்றிய விளக்கங்களும் தரப்பட்டது உள்வாங்க கூடியதாக இருந்தது. கலையை கொண்டு அழகுக்கு விளக்கம் கொடுப்பது பற்றிய அவசியத்தன்மையும் உள்வாங்கினோம். எல்லா கலைகளையும் ஆழமாக ரகசியமாக ஒன்று இணைக்கின்ற இணைப்பு தான் இறைவனால் செய்கின்ற என்ற கருத்துக்களும், அடுத்ததாக எல்லா பொருள்களுக்கும் குணமாற்றல் உண்டு என்பதும், பொருளே அழகு என்பது பற்றிய விளக்கமும், இறுதியாக அழகே உண்மை, உண்மையே அழகு என்ற கருத்துக்களும் கூறப்பட்டது. எனவே இதில் கூறிய கருத்துக்களை உள்வாங்கினோம். மீண்டும் சத்சங்கத்தில் உள்ள இதை கேட்டு மீண்டும் தெளிவுபடுவோம். நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம.
நன்றி ரவணையா, முடிந்தளவு சுருக்கமாக கொடுத்திருக்கின்றீர்கள். அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல இன்று பாபாஜியினால் தரப்பட்ட விடயங்கள். இருப்பினும் ஒரு இடத்தில் மாத்திரம் அதை திரும்ப எல்லோருக்கும் ஆக அதை நினைவுபடுத்துகின்றேன். இந்த வேறாய் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பதற்குரிய விளக்கம் நீங்கள் சிறிதளவு தவறிவிட்டீர்கள். அதை மீண்டும் ஒருக்க உறுதிப்படுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் அது சைவ சித்தாந்த விளக்கம், முடிந்த முடிவு என்னுடையது அல்ல என்றபடியார். அந்த முதலாவதாக இருக்கும் ஒன்றாய் என்பது எங்களுடைய இருப்பை குறிப்பது. அப்படி சுருக்கமாக ஒரு சொல்லை சொல்லுகின்றேன். எங்களுடைய இருப்பை குறிப்பது தான், அதாவது உயிரின் ஆன்மாவின் இருப்பை உடலுக்குள் குறிப்பது அல்லது எங்களுக்குள் இருக்கும் இறைவனை குறிப்பது தான் அவருடைய இருப்பை. எங்களுடைய முதலாவதாக ஒன்றாய் இருப்பதற்குரிய விளக்கம், இறுதி விளக்கம், சித்தாந்த விளக்கம். இதை இன்னுமொரு விளக்கத்தையும் சொல்லிவிடுகின்றேன். சத்து என்று இதை சொல்லுவோம் என்றால் எங்களுடைய இருப்பை குறிப்பதுதான் சத்து. அடுத்ததாக இரண்டாவது, நாங்கள் வேறாய் இருக்கிறது என்பதை சுருக்கி சொல்ல போனால், எங்களுக்கு அறிவாற்றலை கொடுப்பதற்குத்தான் இறைவன் வேறாய் இருந்து கொண்டு எங்களை தொழிற்பட வைக்கின்றார். அதை சித்து என்று சொல்லுவோம். ஏனென்றால் சித்து என்றால் இறைவன். மூன்றாவது நிலை, அவனே எங்களுடன் இருந்து அதை அறிய தந்தால்தான் எங்களால் அறிய முடியுமே தவிர, ஏனென்றால் உயிரின் ஒரு குணம் அறிவித்தால் தான் அறியும். அதை மறந்து போய்த்தான் நான் எனது என்று நாங்கள் குரங்காட்டம் போடுகின்றோம். ஆகவே அந்த அறிய தருவது தான் மூன்றாவது நிலை. அது இறைவனால் தான் முடியும். அதுதான் மூன்றாவது, அவன் எங்களுடன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கும் நிலை. அதை ஆனந்தம் என்று சொல்கின்றோம். இறுதியாக சித்தாந்தத்தில் அதுதான் சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லப்படும் சச்சிதானந்தம். அதைத்தான் பாபாஜியும் எங்களை ஏற்றுகின்றார். அந்த நிலைக்கு இறைவனும் இச்சைப்பட்டு இந்த ஆன்மாங்களை தன்னுடைய நிலை போல சச்சிதானந்தத்தை அடைவதற்காகத்தான் இந்த விடயங்கள் முழுக்க உலகத்தில் நடைபெறுகின்றது என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் முழுமையாக விளங்கப்படுத்தி கொண்டு போகின்றது. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ சிவா. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, அவங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி
நமோ. இந்த சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் சிறப்பான முறையில மாணவர்கள் கோடிட்ட கேள்விக்கு சில அற்புதமான முறையில் பாபாஜி தெய்வீக குரலிலிருந்தும் அதுக்கு உருவேற்ற வகையில் சைவ சித்தாந்தத்தில் கொடுத்த கருத்து அடிப்படையிலையும் மாணவர்களுக்கு சென்று அடைய பாபாஜி உறுதுணையாக இருந்து இந்த சத்சங்கத்தை சிறப்பாக நடத்துகிறார் என்ற ஒரு உணர்வை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சைவ சித்தாந்தம் உட்கார்ந்து படிச்சா கூட இவ்வளவு பெரிய உணர்வான ஒரு கருத்து நமக்கு அடிப்படையில கிடைக்கிறது கஷ்டம். அதுல கொடுக்குறாங்க, அங்கங்க உங்களால இந்த கேள்விய எழுப்பி பதில் வாங்க முடியாது. அதுக்காக அத குறை சொல்ல, அது வந்து ஒரு நீட்டா இங்க அங்கங்க நம்ம கேள்வியை எழுப்பி தக்க ஒரு உதாரணமான பதில நமக்கு பாபாஜி சுருங்கிய முறையில பைபாஸ் போட்டு, இந்த பைபாஸ் போட்டு கொடுக்குற மாதிரி, ரோடு வசதி போட்டு பைபாஸ் போட்டு கொடுக்குற மாதிரி நிறைய கருத்துக்களை கேட்டு நம்ம அதுக்கு உள்ள அர்த்தங்களை புரிய வச்சுக்கிறதுக்கு பெரிய விஷயம். நான் ஒரு கருத்தை இங்க எடுத்தீங்கன்னா லாஸ்ட் மூணாவது ஆறாவது மாசத்துல ஒரு கருத்தை நம்ம அறிவோம். அத போல இல்லாம சிறப்பான ஒரு கேள்வி பதில கொண்டு வந்து நீங்க அதான் இந்த சைவ சித்தாந்தத்துக்கு நீங்க கேள்விகளை நிறைய கொண்டு வந்து வச்சாதான் இந்த சைவ சித்தாந்த கருத்து சிறப்பா உங்களுக்கு வந்து சேரும். அந்த வகையில ரொம்ப சிறப்பு, நன்றி. அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி, ஒரு நன்றி சொன்னாங்க கனடன் பாபாஜி யோகா சங்கத்துக்கும் உலகளாவிய எல்லா சங்கத்துக்கும். நடராஜா கோயில்ல நம்ம செய்யக்கூடிய, நாம செய்யல பாபாஜி செய்யக்கூடிய ஒரு சிறிய சிறிய தொண்டுக்காக எனக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. நான் போனேன், உங்களுக்கு மரியாதை செலுத்தணுன்னாங்க, நான் அதை ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கலன்னா, நீங்க பாபாஜிக்கு தான் செலுத்தணும் போது இதுல எனக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது, நான் வந்து ஒரு கருவின்னு சொல்லிட்டேன். அது எங்களுக்கு நல்லா தெரியுது, இருந்தாலும் நம்ம மனிதனா இருக்கிறனால செய்யணும்னாங்க. அதை கூட நான் ஏத்துக்க தயாரா இல்லை. நீங்க மானசீகமா எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணீங்க இந்த சங்கத்துக்காக, பாபாஜி சங்கம்ன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த வகையில இந்த செக்ரட்டரி வந்து போன வருஷம் செக்ரட்டரி மாறி புதுசா செக்ரட்டரி வந்திருக்காரு, அவர் வந்து கூட்டம் அமைச்சு மரியாதை செலுத்தினாரு. நான் மரியாதை அதை ஏத்துக்கல, அது ஒரு நல்ல விஷயமா இருக்கிறதுனால ஏத்துக்கல. எனக்கு முன் அனுபவப்பட்ட ஒரு பெரியவங்க எல்லாம் சொன்னதுனால நாங்க அதை ஏத்துக்கல. அந்த வகையில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருக்கும் நீங்க சொல்லிடுங்க, எங்க சார்பா நன்றி சொல்றனும். அந்த வகையில அவங்க சொன்ன நன்றியை நான் உங்களுக்கு தெரிவிச்சிடுறேன். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
நன்றி, நன்றி கார்த்தி சார், மிகவும் அற்புதம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும், அதை எல்லோரும் உணர்ந்து கொண்டு செல்கின்றோம். ஆனால் அதே நேரம் எங்களுடைய சாதகர்களுக்கும் அந்த நன்றி வருவது தெரியப்படுத்துவது மிகவும் உகந்தது. ஏனென்றால் அவர்களுடைய பணிகளால் தான் இந்த தொண்டினை நாங்கள் உலகளாவிய சங்கம் முறையில் செய்து கொண்டு வருகின்றோம். அது ஒரு சிலர் தான் பங்கேற்றாலும் பரவாயில்லை, அது எல்லோருக்கும் அதில் பங்குண்டு. ஏன், நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பம், கிரியா குடும்பம். ஆகவே சத்சங்க குடும்பம், கிரியா குடும்பம் என்றெல்லாம் பாபாஜி கோகியார் அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். சிவ குடும்பம் என்று அதற்கு மேல் பரம்பொருள் அமைத்திருக்கின்றார். நாங்கள் எல்லா குடும்பத்திலும் அங்கத்தினராக இருப்பதால் அதை நாங்கள் நான் எனது என்று ஏற்றுக்கொள்ளாது. யார் செய்தாலும் எங்களுடைய சங்கத்தின் சார்பில் எல்லோருக்கும் அதனுடைய நன்றி, அதே ஆசீர்வாதமாக நீங்கள் சொன்ன மாதிரி கிடைக்கட்டும். எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி சிவா. இங்கு ஒரே ஒரு குறிப்பு நான் இறைவனையாக்கு தர விரும்புகின்றேன். உங்களுடைய மனம் சஞ்சலப்படுகின்றது என்று என்னுடைய மனம் சொல்லுகின்றது. மனம்தான், உயிர் அல்ல. அது என்னத்துக்கென்றால், மற்றவர்களுக்கு இது புரியாது. நீங்கள் செய்யும் இந்த தொகுப்பு இலகுவான காரியம் அல்ல, மறந்து விடாதீர்கள். நான் அறிவேன். ஏனென்றால் ஒரு பேச்சை கேட்டுவிட்டு உடனடியாக அதிலிருந்து சிறு சிறு விடயங்களை பொறுக்கி அதை ஒரு தொகுப்பாக கொடுப்பது என்பது உலகியலில் சாத்தியம், ஆனால் சித்தாந்தத்தில் சாத்தியம் ஆகாது, பெரும்பாலும் சாத்தியம் ஆகாது. அப்படி இருந்தும் பாபாஜி பெரம்பொருளின் அருள் இருப்பதால் உங்களுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் அதை லாபகமாக கொடுக்கின்றீர்கள். இருப்பினும் ஏதாவது சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கைகளில் நீங்கள் சொன்ன சொற்கள் தவறாக இருந்தால் நான் திருத்த வேண்டியது என்னுடைய கடமை. அது நீங்கள் பிளவிடுகின்றீர்கள் என்பது சுட்டி காட்டுவதற்கல்ல. அதை நான் திருத்தாவிட்டால் உங்களுடைய கருத்து தான் நான் சொன்னேன் என்று, அந்த மெயின் உண்மையான கருத்தை மாத்திரம்தான் சொல்கின்றேன், முழு சத்சங்கத்தையும் சொல்லவில்லை. அந்த கருத்தை அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி யாராவது தொடர்ந்தார்கள் என்றால் அதில் பிழை உண்டு என்பதற்காக சில நேரங்களில் இந்த உண்மையான கருத்துக்களை நான் திருத்துவது உண்டு நீங்கள் சொன்ன பின். ஆனால் நீங்கள் முயற்சியை விட்டு விடாதீர்கள். சொல்லுங்கள், வீறு நடை போருங்கள். எங்கேயாவது தவறு வந்ததென்றால் உண்மை கருத்துக்களில் நான் திருத்துவேன். மற்றைய கருத்துக்கள் அது உங்களுடைய கருத்துக்களாகவே அமையட்டும். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். உங்கிற பாபாஜி நமோ சிவாய நமா.
நன்றி நன்றி
நன்றி.